ಉದ್ಭವ ಸುಂದರಸ್ತುಂದಃ ರತ್ನನಾಭಸ್ಸು ಲೋಚನಃ ಅರ್ಕೋ ವಾಚಸನ ಶೃಂಗಿ ಜಯಂತ ಸರ್ವ ವಿಜಯಿ. ಮಹಾವಿಷ್ಣುಡಿಯ ದಿವ್ಯಮಾನ ನಾಮಕ್ಕಳ್ ಸರ್ವವ್ಯಾಪಕಮಃ ಅರೂಪಮಾ ಇರಕ್ಕ ಕೊಡುಗಿದಾನ ಪರಮಾತ್ಮ ಅವನುಡಿಯ ಸ್ವರೂಪಂ ನಮಕ್ಕೆ ಸಾಧಾರಣಮಾ ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ ಪುರಿಯರ ಮಾದರಿ ಪೂರ್ವತ್ತೆ ಎಡುತ್ತಂಡ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರುಡಿಯ ಮನಸ್ಸುಕ್ಕೂ ಒಂದು ಸಂತೋಷತ್ತೆ ಕೊಡ್ಕೊಳೋ ಒಂದು ಆನಂದತ್ತೆ ಕೊಡ್ಕೊಳೋ ಅವ ಮನಸ್ಸಿಲ ಒಂದು ಶಾಂತಿಯಾನದು ಏರ್ಪಡಣೋ ಅಪಡಿಂಗ್ರ ಅಭಿಪ್ರಾಯತ್ತಿಲ ಪಲ ಉರುವಂಗಳ ಎಡುತ್ತಂಡಾರ್. அவர் இந்த உருவங்கள்லாம் எடுத்துட்டார்னு யாரு சொல்றா? வேதம் சொல்றது. அதனாலதான் அவருக்கு கிருதாகமஹான்னு பேர். கடைசியில என்ன பண்ணோம்? கிருதாகமஹான்னு நாம அவ பார்த்தோம். வேதங்களையெல்லாம் அவர் தான் வெளிப்படுத்தினார், எழுதல. போன ஜென்மால கல்பத்துல இருந்த வேதங்களை வெளிப்படுத்தினார். அதோட மட்டுமில்ல, அவர் ஆகமங்களையும் எழுதினார். ஆகமங்கள்னா வேதம்னு ஒரு அர்த்தம். அதோட மட்டுமில்ல, சைவாகமும் சாப்தாகமும் இப்படிப்பட்ட ஆகமங்கள்லாம் அவர் எழுதினார். அத்தனை ஆகமங்களையும் நம்ம வெளிப்படுத்த இருக்க, அதனால அவருக்கு கிருதாகமஹான்னு பேரு. இப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா, அவர் அவருக்கு ஒரு பிறவியை நம்ம கல்பிச்சு வச்சிருக்கோம். ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறோம், கிருஷ்ண ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி. அவர் தான் உருவமே இல்லையே, அவர் தான் பிறக்கவே இல்லையே. அவர் பிறக்கலைன்னா அவருக்கு ஜெயந்தி கொண்டாண்டு நாம வரப்பிறப்பு பார்க்க சாப்பிடுறது, சீடமுறுக்கு சாப்பிடுறது, இதுக்காகத்தான் நம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம். நமக்காக பகவான்தான் பிறவியே இல்லையே அப்படின்னு கேட்டா அதற்கு சொல்ற உத்பவா, நிஜமாக அவருக்கு பிறவி இல்லத்தான். இருந்தாலும் அவர் பிறந்தா போல ஒரு வேஷத்தை போட்டுருக்கார். எதற்காக ஒரு வேஷத்தை போடணுமா அப்படின்னு கேட்டேன்னா, போடும். எதற்காக? ஸ்வேச்சையா. உங்களுக்கு இருக்கிற ஜென்மா அவருக்கு இருக்கிற ஜென்மா வித்தியாசம் உண்டு. மனுஷாளுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான ஜென்மா எப்படி இருக்கு? ஜென்மாந்தரத்துல பண்ணினதான யாதொரு பிராரப்த கர்மா இருக்கோ அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிப்பதற்காக அவளுக்கு ஜென்மா வந்திருக்கு. ஆகையால் நான் கருப்பா பிறந்திருக்கேனே, நான் வெளுப்பா பிறந்திருக்கேன், நான் நீளமா பிறந்திருக்கேனே, இதெல்லாம் யூ ஹவ் நோ சாய்ஸ். எப்படி பிறக்கணுமோ அப்படி, எங்கே பிறக்கணுமோ அப்படி, அதெல்லாம் எங்கே தீர்மானமாச்ச? போன ஜென்மாவில் நீங்க எங்கே என்ன கர்மா பண்ணீனோ அதுக்கு தகுந்த அவர். அதனால நீங்க நமக்கு இந்த ஜென்மா வந்துருதுன்னு கவலைப்படப்படாது. இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு நாள்ல கவலைப்பட்டிருக்கணும், அன்னைக்கு ஒழுங்கா பண்ணியிருக்கணும், அப்ப ஏதோ பண்ணிவிட்டோம், பண்ணியிருந்தக்க கிடைச்சது. இப்ப ஹவு டு இம்ப்ரூவ் இட் அதான் பார்க்கணும். மனுஷனுடைய ஜென்மாவில அவன் என்ன பண்ணனா, தனக்கு கிடைத்ததான இந்த ஜென்மாவில இருந்து அடுத்த பிறவி இல்லாதான ஒரு நிலைய வரவழைச்சுக்கணும். பரமாத்மா எப்படி பிறந்திருக்கார் அப்படின்னு கேட்ட, அவர் நம்ம மாதிரி இந்த புண்ணிய பாப கர்ம வசமாக பிறக்கலை. ஆனா எப்படி பிறந்திருக்கார்? ஸ்வேச்சையா. அவருக்கு இச்சை உண்டு, எங்க பிறக்கணுமோ அங்கே பிறப்பார். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எங்கே எந்த பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பிறவி. நம்ம மாத்திக்க முடியாது, அவர் இஷ்டமா மாத்திக்கல, இதுதான் வித்தியாசம். அவருக்கு எப்படி ஜென்மா? மாயினால ஜென்மா. அந்த மாய அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நமக்கு எப்படி ஜென்மா? ஒண்ணும் தெரியும், பிறந்த பிறகு ஓஹோ இவ்வளவுதானே அப்படின்னு தெரியும். அதனால ஸ்வேச்சையா, தன் இஷ்டமாக தான் எங்கே பிறக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல அவர் ஜென்மாவை ஸ்வீகரிக்கலாம். அதனால்தான் அவருக்கு உத்பவா, உத்பவதி. உத்பவதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தானே முளைக்கிறார். எப்படி ஒரு முளையானது பீஜத்தை பூமியில போட்டா தானா எப்படி முளைக்கிறதோ அது போல முளைச்சுட்டு இருக்கார். ஒரு பிராரத கர்மாதிகள்னா ஒன்னும் ஒரு சொரூபம் இல்லாம தானே ஸ்வேச்சையாக தன் இஷ்டமாக பிறந்திருக்கார். ஆனால் அவருக்கு என்ன பேரு? உத்பவா. இது கவனிக்கணும் நம்ம. ஏன்னா மனுஷாளுக்கு ரொம்ப பேருக்கு இது ஒரு கவலை. இப்படி பிறந்து விட்டோமே, நல்ல இடத்துல பிறந்ததுதான் நன்னா இருக்குமே இப்ப நினைச்சு பிறந்து. ஆனா ஒண்ணு ஞாபகம், சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? நீங்க எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் ஒரு மானிட பிறவின்னு ஒண்ணு உங்களுக்கு கிடைத்ததே ஆனால் இந்த மானிட பிறவியில நீங்க பகவான அடையலாம். இந்த பிறவியில தான் அடையலாம். பசுவாகவோ பட்சியாதிகளாகவோ இருந்தால் த்ரூ ஹியூமன் பீயிங் தான் அடைய முடியும். ஒரு மல்லிக்கொடி இருக்கு, அது நல்ல கதியை அடையணும்னா எப்படி? அந்த மல்லி புஷ்பங்களை யாராவது மனுஷன் எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினாரே, ஆனால் இந்த மனுஷனுக்கும் புண்ணியம் உண்டு, அந்த மல்லி புஷ்பங்கள் எதுல வந்திருக்கோ அவைகளுக்கும் புண்ணியம் உண்டு. ஒரு நல்ல அழகான பசுமாடு இருக்க, அந்த பசுமாடு பாலை கொடுக்கறது, அந்த பாலை எடுத்து பவாய தேவா எனமஹ சர்வாய தேவா எனமஹ அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுக்காரன் அபிஷேகம் பண்ணினேயானால் அந்த அபிஷேகம் பண்ணிதான மனுஷனுக்கும் புண்ணியம் உண்டு, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த பால் எங்க பசுமாட்டு இருந்தது அதுக்கும் புண்ணியம் உண்டு. சோ மற்ற எல்லா இனங்களும் மனுஷியன் வழியாகத்தான் புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும், மனுஷியன் இண்டிபெண்டா புண்ணியத்தை தேடிக்கலாம். ஆகையா இந்த மனுஷ பிறவி கடைச்ச பிறகு நாம அதுக்கப்புறம் டிப்ரஸ் ஆகப்படாது. நான் ஆணா பிறந்தனே, நான் பெண்ணா பிறந்தனே, நான் இப்படி பிறந்தனே அப்படி பிறந்தனே, ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு கிடைத்து மிக சிறந்ததான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வச்சிருந்து பகவான் நாம அடைஞ்ச நல்ல காரியங்களை பண்ணி வேதத்துல சொன்ன விதமாக தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேனால் அதற்கு பிறகு நீங்க உயர்ந்ததான ஒரு நிலை அடையலாம். அதோட மட்டும் இல்ல, மறுபிறவி இல்லாமலும் பண்ணி கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இங்கே கிடைக்கும். ஆகையால் பகவானுக்கு என்ன, உத்பவா தன்னிச்சையாக தான் பிறந்தவர், மாயையினால பிறந்தவர், ஒரு புண்ணிய பாப கர்மாக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர் அப்படி. அதனால்தான் அவர் எந்த வேஷமாவது கட்டிப்பார், எப்படியாவது இருப்பார். ராமனா பிறந்தார், சந்தோஷத்தை காட்டினார், துன்பத்தை காட்டினார், கருணரசத்தை பிரதானம் பண்ணி காட்டி வச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் வீரத்தை காட்டினார், தைரியத்தை காட்டினார், எல்லாம் ஒரு ராமாயணத்துக்குள்ளே டிஃபரெண்ட் பார்ட் அந்தந்த இடத்துல இருந்தார். அது மாதிரி எல்லாமும் அவரால் முடியும். நமக்கு என்னடா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருதுன்னு அப்படி இடிஞ்சு விழுந்துடுறோம். நமக்கு ரொம்ப கௌரவம் பண்ணினாலும் கஷ்டமா இருக்கு, ஒன்றும் கவனிச்சுக்காத போனாலும் கஷ்டமா இருக்கு. இந்த மனுஷனுடைய மனசு அப்படி ரொம்ப இதுவா இருக்கு. அப்படி இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு என்ன குறைச்சல், காமாட்சி காடம் அவலம் எட்டிம் அம்பாளுடைய ஊன்கோலுக்கு கண் பார்வையும் எனக்கு கூடியதான ஊன்கோலை வச்சுட்டு மூலகத்தையும் ஜெயிக்க கூடியதான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. உங்க மனசு இருக்க இன்னொரு உலகத்தை தயார் பண்ணக்கூடியதான திறமை உங்களுக்கு இருக்கு. உங்க வில் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அனுமாருக்கு தன்னுடைய சக்தி தெரியாதான், அவர் பாட ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜாம்பவான் சொல்றார், 100 மைல் தாண்டி விஷயத்தை தெரிஞ்ச மறுபடியும் 100 மைல் இந்த பக்கம் வரக்கூடியதான திறமை அனுமார் ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு. அனுமாருக்கு தெரியலையே, அவர் பாட மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவ்வளவுதான், அவெல்லாம் தெரியாது. இதுக்கு முன்னால சுக்ரீவன் பின்னால இந்த உலகத்தை 80 தரம் சுத்தி இருக்கார், சுத்தே இருக்கார். என்ன வருது, நின்னா வாலி வந்து அடிப்பான். அப்படி வாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஓடிட்டு இருக்கிற காலத்துல அனுமாரும் ஓடிட்டு இருக்கார். இந்த பூமியை 80 தரம் சொத்தினாராம். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்து, சுக்ரீவரே ஓடிட்டு இருக்க ஆகாசத்துல என்ன ஆச்சு, ருஷிமுக பருவத்துக்கு போங்கன்னார். எதுக்குன்னு, அங்கே வாலி வரமாட்டான், ஒரு சாபம் இருக்கு வாலிக்கு. அந்த மலையில வந்ததையானால் வாலி தலை உடஞ்சுவிடும் அப்படின்னு ஒரு முனீஸ்வரர் சாபம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே போங்கன்னார். அங்க போய் உட்கார்ந்து சுக்ரீவர் பெருமூச்சு விட்டு சொல்றார், என்ன அனுமாரு முதல் தரமே ஓடுறப்ப சொல்லப்படாதான்னு, ஓட வச்சாரியா என்பதர விவகாரம் முழுக்க. ஏண்டா அவருக்கு அப்பப்ப மறந்து போறது, என்ன பண்றது விவகாரம் முழுக்க, அப்புறம்தான் ஞாபகம் வந்தது. அது மாதிரி தன்னுடைய ஸ்வரூபமே தனக்கு மறந்து போச்சு, சக்தி மறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஜாம்பவான் சொல்றார், அனுமார் ஒருத்தர் தான் இருக்காரு, அதுக்கப்புறம் அனுமார் அனுப்புறார். அது மாதிரி லோகத்துல நமக்கு வாழ்க்கையில ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த மனசானது எப்படி விழுந்து போறது, அதனால கவலைப்பட்டு இருக்கோம். நான் இருக்க ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறார் பகவான். பகவான் இடத்துல சரணாகதி பண்ணுறார், சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமஸ்துதே. எல்லா கவலையும் போயிடும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு வடிவம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, உத்பவா பாட்டிபவம் உத்கிருஷ்டம் பவம் ஜென்ம ஸ்வேச்சையா பஜதே இதி. உத்கிருஷ்டம் ஜென்ம உயர்ந்ததான ஜென்மா, ஸ்வேச்சையா தன் இச்சையாக எடுத்துக்கிறார். ஆகையால் அவருக்கு உத்கதா உத்பவஹான்னு. அதோட மட்டும் இல்ல, உத்து பவஹ பவஹான்னு சம்சாரம், பவசாகரா சொல்றோம் இல்லையா, அந்த பவம்னா இங்க சம்சாரம், சம்சாரத்துக்கு மேல் நோக்கி இருக்கிறவர். நமக்கு சம்சாரம்னா என்ன, சுகமும் துக்கமும் கவலையும், இந்த புலன்களோட விஷயங்களை கவனிக்கிறோம். கவனிச்சதுமே சந்தோஷம் வருது இல்ல துன்பம் வருது. நீங்க சும்மா இருந்தாலே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேச, அவளுக்கு என்ன சர்க்கிளோட அதான் வேணும். நமக்கு நம்மளை தவிர இன்னொருத்தர் துன்புறுத்துறதுலதான் ஒரு சந்தோஷம் சில பேருக்க. அப்படி அந்த கவலைங்கிறத தானா வந்துடுறது. புலன்களோட விஷயத்தோட சம்பந்தப்படும் பொழுது சுகமும் வரும், துக்கமும் வரும், கவலையும் வரும், மோகம் வரும். இந்த மோகங்களுக்குள்ள மாட்டிண்டு இவன் கவலைப்பட்டுட்டே இருக்கான். நீங்க சௌக்கியமா ஒண்ணும் பேசாம அக்கடான்னு இருந்து இல்லையாலும் எதிர்க்க இருக்கிறவனுக்கு போறாது. அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அது சொன்னாதான், அது ஏதாவது பண்ணினாதான் உங்களுக்கு கவலைப்பட்டு இருக்கேன். இப்படி ஒரு சம்சாரம் மனுஷால் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த சம்சார சம்பந்தமே இல்லாதான வியக்தி அவர். உத்துபவா சம்சாரத்த மேல் நோக்கி இருக்கிறவர். ஆகையால் உத்கதம் அபகதம் ஜன்ம அஸ்யா, இவருக்கு பிறவையே கிடையாது. தான் இஷ்டப்பட்டு எடுத்திருந்தா பிறவி அவ்வளவுதான், இல்லைன்னா இல்ல. அதனால சம்சாரம் அஸ்யா இது சர்வ காரணத்வாத், எல்லாத்துக்கும் காரணம் அவர். இதுவா உத்பவா, அவருடைய ஸ்வரூபம் பார்க்கணும். பறவை எடுக்க வேண்டியது இல்லை. அவர் வைகுண்ட லோகத்திலேயே இருந்து கொண்டு ராவணன் அழிகட்டும் நினைச்சா போயிடும், தெரியுமா? ஏன்னா அவ்வளவு சக்தி இருக்கு அவருக்கு. அவரை சர்வசக்திகா ஆம்னி பொட்டன்ட் அப்படிங்கிற எதையும் பண்ணலாம். சர்வஜா ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னிஷியன்ட் என்னமோ சொல்லிட்டு இருக்க. நீங்க எல்லா சக்தியும் அவருக்கு உண்டு. அவர் நினைச்ச மாத்திரத்தினால எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த ராவணனோ கும்பகர்ணனோ ஒரு கணக்கே கிடையாது அவருக்கு. இருந்தாலும் அவர் ஏன் சார் அப்படி எடுத்தார்? ஏன்னா நீங்க டெபினேஷன் ஆஃப் காட் எப்படி வச்சிருக்க, எல்லாம் அறிந்தவர் எல்லாம் செய்ய வல்லவர்னா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் வர்றவனா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவா இருந்தா ஒரு மானிடனாக அவதாரம் பண்ணி அதை என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பிரயோஜனம் என்ன? அவரால் தான் முடியுமே. ஒரு மனுஷன் நம்மளால முடியுமே என்ன? அதை விட்டு விட்டு நான் சின்னதா இப்படி இருந்தேன், நான் கஷ்டப்படுறேன்னு ஆரம்பிச்சா அதை புத்திசாலித்தனமா அது இல்லையே. அது இல்ல தாத்பரியம். அங்க அவர் என்ன பண்ணினார்? என் இஷ்டமாக நான் பிறவை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காகவே என்ன பண்ணினார்? வேதத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்களை யார் அனுஷ்டானம் பண்ணுவாளோ அங்கே நான் பிறப்பேன். நான் பறக்கணும்னா எப்படி இருக்கணும்? வேதோக்தமான தர்மங்களை ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணணும், அதான் எனக்கு இஷ்டம். ஓஹோ, தசரதர் என்ன பண்ணினார்? அவர் அப்பா அஜ மகாராஜா காட்டுக்கு போயிட்ட, தபஸ் பண்ணிட்டே இருக்க. வயசான காலத்துல பழைய நாள்ல காட்டுக்குள்ள போய் தபஸ் பண்ணிட்டே இருப்பா. இப்பதான் எல்லாம் தபஸும் விட்டோம், காயத்ரியே பண்றது இல்லையே. மீதி அப்புறம் பார்ப்போம். இந்த ஜபம் பண்றது தபஸ் பண்றதுங்கிற விவகாரம் ஒண்ணும் கிடையாது இந்த காலத்துல. பழைய நாள்ல எல்லாம் பண்ணுவார். வயசான காலத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டே இருப்பார். அதனால அவர் இதெல்லாம் விட்டுவிட்டு, சம்சாரத்தை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு தனியா போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். இப்பெல்லாம் 80 வயசு ஆன பிறகும் பாட்டியம்மா கொத்து சேவை தான் தான் வச்சுட்டு இருக்காள். சார் மாட்டு பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். எப்ப சார் மாட்டு பொண்ணுக்கு சம்சாரத்தை நடத்துறது தெரியும்? வரவென்ன செலவென்ன எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு அவளுக்கு தெரியணுமா வேண்டாமா? எல்லாம் இந்த ஆத்துக்கு மாமி நான் தான். மாமி யாருன்னா, மாமி யாருன்னு என்ன அர்த்தம்? யார் மாமி? இந்த ஆத்துக்கு நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு வச்சுட்டு இருந்தா அவளுக்கு தெரியாதோ? இந்த காலத்து பெண்கள்ல படித்தவாளோ இல்லையோ, அவளுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியுமா தெரியாது? ஆபீஸ்ல போய் எம்பிஏங்கிறான், ஆத்துல வந்தா மாட்டு கொண்டு சொல்ல பேச்சு கேளுங்கிற மாமியார். எப்படி சார் கொஞ்சம் பாத்துக்க வேண்டாமா? விவகாரம் என்னடா? இப்படி இருக்கக்கூடியதான் அவர் பாட்டுக்கு தபசுக்கு போறதுமே ஒரு காலத்துல காட்டு தீ எரிஞ்சது, காலம் ஆயிட்டது. அவர் எந்த சமயத்துல காலம் ஆனார்னு தெரியாதுன்னு அங்கிருந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணிருக்கக்கூடியதான சைன்யங்கள் அவ அப்படியே வந்திருக்கலாம். வந்து சொல்றார், ஒரு 3-4 நாளுக்கு முன்னால காட்டுக்கு எரிஞ்சு போயிடுது, அதுக்குள்ள எரிஞ்சு போயிருக்கணும், அங்கே தான் இருந்தார், அங்க போல. என்ன டேட்டு என்ன திதி இல்லாத மாதிரி சார்தான் இப்படி வைக்கிறது? அவர் ப்ராப்ளம் அது போயிட்டார். அவர் தெரியலையே சார். அப்படியா? வசிஷ்டரை கூப்பிட்டார். என்ன இப்படி ஆகுது? இந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு, என்னமா பண்றதுன்னு. நகிதே நபதா மரிஷ்யத பிண்டகண்டினா, அந்த வழியில போனவா தன்னை மறந்து சரீரம் மறந்து போனவாளுக்கு குழந்தைகள் கொடுக்கக்கூடியதான சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள்லாம் ஒண்ணும் வேண்டி இது இல்லைப்பா. அவ உத்தவகத்துக்கு போயிட்டான்னு தசரதர் சொல்றாராம். நீங்க சொல்றது ரைட்டு தான், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் பையனா இருக்கிறேன்னா நான் பண்ணணும்னு ஒரு கடமை இருக்கோ இல்லையா? சில பேர் வில்லு எழுதி வச்சுட்டு போயிடுவான், எப்படி தெரியுமோண்ணா? எனக்கு ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், இருக்கிறப்ப இவர் எதுவும் சேர்த்து வச்சா போலயும். இப்ப எதற்காகன்னு அவ இந்த குழந்தைகள் புண்ணிய பண்ணினா அவளுக்கு புண்ணிய லோகம் வருது மட்டும் இல்ல, இந்த குழந்தைகள் பண்ணினா இவா க்ஷேமத்தோட இருப்பா. ஆகையால் இவாளுக்கு சந்ததிக்கு சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உயர்ந்தான கர்மாக்களை பண்றது. இப்படி பண்ண வேண்டாம், நீங்க செலவு பண்ண வேண்டாம், எப்படியும் நான் நக்கத்தை போக போறேன், இது பண்ணி அனாவசியமா என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற அளவு என்னமோ அப்படி, அதுதான் நம்பப்படாது. அப்படி அவ எழுதி வச்சாலும் ஒரு மனுஷன் வில்லு எழுதி வச்சா அந்த தப்பு எப்படி எடுத்துக்கணும், நல்லதா இருந்தா எடுத்துக்கணும், இல்லைன்னா தப்பா வேத விருத்தமா இருந்தா எதுவும் எடுத்துக்கிறது இல்லை சொன்னாராம் தசரதர். அது சரி நீங்க சொல்றது, இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டாமா, வேதத்துல பண்ணணும்னு இருக்கேன். அப்ப என்ன யோக திருஷ்டியில பார்த்து இந்த சமயத்துல காலமானார் அந்த வசிஷ்டருடைய பவர்ஸ் பார்க்கணும் சொன்னார். அதுக்கப்புறம் கர்மாக்கள்லாம் பண்ணினார். அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்தை பார்த்தாராம். இப்படி ஒரு தர்ம நிஷ்டையோட இருந்துட்டு இருக்க இந்த ஆத்துல அல்லவா நான் பிறக்கணும் அப்படின்னு பிதரம் ரோஜயாமாசா அப்பாவை தேர்ந்தெடுத்தார். நம்ம அப்பாவை தேர்ந்தெடுக்கல, ஏதோ பிறந்தோம் அவ்வளவு வர முழுக்க இந்த அப்பாவுக்கு பிறக்கணும்னு எடுத்து தேர்ந்தெடுத்தாராம். அப்ப என்னாச்சு, ஸ்வேச்சையா ஜென்மா. அது ஒரு விசேஷம். அதே மாதிரியே ராமாயணத்துல நிறைய இன்சிடென்ட் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அவருடைய ஸ்வேச்சைய அவருடைய இதை காமிக்கிறது. அப்படி உத்கதம் அபகதம் ஜென்ம அத்தியா இது சர்வ காரணத்வா துவா உத்பவா. அதோட மட்டும் இல்லாமல் இன்னாருக்கு இன்னார் எங்கிருந்து பிறந்தார், ஒரு இடத்துல இருந்து பிறந்தார். அவர் எங்கிருந்து பிறந்தார், அவர் அப்பா இடத்துல இருந்து பிறந்தார். அவர் அப்பா. இப்படி உலகம் முழுக்க போயிட்டே இருக்கு. ஏழு தலைவரை பத்து தலைவரை நம்ம பாட்டுக்கு ஏதோ வச்சுட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணும் தெரியல, அப்பா தெரியும், அப்பாவுக்கு அப்பா தெரியும், அதுக்கு மேல கேட்டேன்னா தெரியாது சார் இருக்கிறது. இப்ப அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஏன்னா சாதாதிகள் தர்ப்பணாதிகள் பண்றப்பாவது மூணு ஞாபகம் இருக்கும், அதுவும் பண்றது இல்லை, யாரும் முழுக்க போயிடுது. அப்படி போயிட்டு இருக்கோம், ரொம்ப தப்பு. ஏழு தலைமுறை தெரிஞ்சிருந்தா தான் பொண்ணை கொடுக்கணும்னு இருக்கு. உங்காத பொண்ணு இருக்கு பத்தேடா, அவளை கொடுக்கணும்னா அவ அந்த பையனுக்கு ஏழு தலைமுறை சௌக்கியமா இருக்கணும், நல்ல வழியில இருந்தா தான் பொண்ணை கொடுக்கணும். ஏன்னா இந்த பெண்ணானவள் அங்க போனதுமே அந்த பெண்ணானவள் இந்த லோக இந்த பிறந்தாத்துக்கும் அந்த புகுந்தாத்துக்கும் ரெண்டு காலத்திலையும் தர்மத்தை பண்றவளவள். அவளை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டேன்னா அந்த பிரயோஜனம் இல்லை. அதனால உபயகுல சம்பந்தினி, ஒரு பெண்ணுன்னு பிறந்ததுன்னா அவளுக்கு விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி விவகாரம் என்னன்னா இப்படி இங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருந்தா என்ன பிரயோஜனா, அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த சம்சாரத்துல காரணம் இன்னாரப்பா இன்னாரப்பான்னு சொல்லிட்டு இருக்குமே. அப்படி வரிசையா போயிட்டு இருக்க பிரம்மதேவர் அவருக்கு அப்பா யாரு, மகாவிஷ்ணு அவருக்கு அப்பா யாருன்னு அப்படின்னு நின்றுட்டான். சரிய மகாவிஷ்ணுக்கும் அப்பா எங்க எங்க தேடுறதுன்னா போய் அவரையே கேட்டல, அவரும் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா இல்லையே. ஏண்டா முக்காலத்திலையும் இருக்கிறவர், ஒரு காலத்துல பிறந்தவர், ஒரு காலத்துல இருந்தவர், ஒரு காலத்துல போனவர், எனக்குடைய நான் விவகாரம் இல்லாமல் சர்வதாசன காலத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவருக்கு அப்பான்னு சொல்ல முடியாது. ஆகையால் என்னடா பவம் சம்சாரம் இந்த துன்பங்கள் இந்த பிறவி இவையெல்லாம் தாண்டினவர். நமக்கெல்லாம் சம்சாரம் பிறவி உண்டு, அவருக்கு என்ன இந்த சம்சாரமோ பிறவியோ அப்பாவோ கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அவருக்கு என்ன உத்பவா, ஒரு சின்ன பேரு தான். இதுல எவ்வளவு விவகாரம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சுந்தரஹா, பகவானுடைய நாம என்ன சுந்தரஹா. ஒரு இடத்துல திரிபுர சுந்தரிங்கிறேன் அம்பாள, இவர சுந்தரஹானர் அழகானவர். இந்த அழகுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியல. லோகத்துல ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னு அழகுறேன். அந்த அம்மாவுக்கு மூக்கு அழகுன்னு அர்த்தம், அந்த அம்மாவுக்கு முடி அழகுன்னு அர்த்தம், ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இந்த அழகுங்கிற பொருளுக்கு அர்த்தம் யாருமே கவிகளாலேயே தீர்மானம் பண்ண முடியல, சாதாரண மனுஷையாடு விடுங்க. இந்த ஒரு கவி சொல்ற அழகுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கல, எதை அழகுன்னு சொன்னாலும் அந்த பொருளை மட்டும் தனியா கட் பண்ணி டேபிள்ல வைங்கோட்ட. ஒரு பொண்ணுக்கு அழகு மூக்கு, மூக்கை மட்டும் கட் பண்ணி வைங்க. கண் அழகு, கண்ணை மட்டும் நோண்டி வைங்க, அது கூட அழகா இருக்கும். முன்னால சமயத்திலயும் அந்த கண்ணை ஒரு மாதிரி இருந்தது, கண்ணை தனியா இருந்த பிறகு அந்த சுரூபம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப அழகுங்கிறது எதை டிஃபைன் பண்ணுவேன், பாக்குறவனுடைய மனசா, மனசு அழகுன்னு எப்படி சொல்ல முடியும். அப்ப விவகாரம் என்ன, அது இன்னாரால சொல்ல முடியாது. பிரதீயமான புனரண்ய தேவ வசஸ்தி வாணிஷுமா கவீரம், மேலோட தோணக்கூடியதான பொருளை விட வேற ஏதோ ஒரு பொருள் இருக்க யாருக்க மகான்கள் பேசுற பேச்சுல. பிரதீயமான புனரண்ய தத்ர, மேலோட காணக்கூடியதான அப்பொருளை தவிர வேற ஏதோ ஒரு பொருள் அங்கிங்க தொக்கி நிக்கிறத யார் இடத்துல மகான்கள் பேச்சுல. எப்படின்னா லாவண்யம் இவங்கனாசு, லாவண்யம் அது என்னதுன்னு சொல்ல தெரியல சார். அந்த சில ஸ்திரீகள் இடத்துல ஒரு அழகு தானா இருக்கு, அதை பார்த்து சொல்லணுமே எடுத்த வாயால சொல்ல முடியாது. அழகுன்னா என்னதுன்னா அழகு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. நீளமா இருக்கு, மூக்கு நீளமா இருக்கு, கண்ணு விசாலமா இருக்கு. இந்த கவிகள்லாம் சொல்ற பாருங்க, நீளமான கண்கள் காது வரைக்கும் கண்ணுன்னா அது மாதிரி போட்டுடையனா சிலாத்துல வரலட்சுமி பொம்மை போடுவா பாருங்க அப்படி இருக்கும். அது வரலட்சுமி மாதிரி இருக்கு, அது அனுமார் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிராயிங் தெரியாது ஒண்ணும் தெரியாது, சவத்துல போட்டு வச்சு சவரெல்லாம் அழகா அசங்கமா பண்ணி வச்சிருக்கா. ஆனா ஒரு பக்தியும் போட்டிருக்காரு வச்சுக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. என்ன அழகுங்கிறது எப்படி சொல்ல முடியும், இது இல்ல அழகு. ஆனா அந்த அழகுன்னு என்ன அர்த்தம், ஒரு பொருளை பார்த்ததுமே அந்த பொருளானது நம்ம மனசுல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது. இப்ப அழகுன்னு என்ன அர்த்தம், எதை பார்த்ததுமே உங்க மனசானது அப்படியே உருகிறதோ, இன்னும் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுகிறதோ அது அழகு. ஆகையால் சுந்தரஹான்னு என்ன, அவரை பார்த்தா மறுபடியும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமா. இந்த கண்ணை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எழுத்துன்னு போறதுக்கு முடியாதான், அப்படியே நம்ம மனசு அப்படியே கவரும். அதான் நீர் பாட்டுக்கு இந்த அர்த்தம் சொல்லிட்டே இருக்கு, சுந்தரஹாங்கிற பார்த்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் சொல்லணுமே. அதான் சொல்றார் ஆச்சாரியர், சுந்தரஹா விஸ்வ அதிசாயி சௌபாகியசாலித்வா சுந்தரஹா சுஷ்டு உணர்த்தி இது சுந்தரஹா உந்தி கிளேதரே இது தாதோ பதாத்யத். சுந்தரிங்கிற பதம் இருக்குங்கிற அது எப்படி சம்ஸ்கிருதத்துல டிரைவ் ஆச்சு, உந்தி கிளேதரேங்கிற ஒரு தாது, அந்த உந்தி கிளேதரு சு உந்தி சுந்தி சுந்தரா சுந்தரி. அப்ப என்ன அர்த்தம், அந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தினால் நம்ம மனசுல நல்ல எண்ணம் தோணுகிறது, மனசானது திரவிக்கிறது. இந்த மனசானது கல்லாட்டம் இருக்கு, அந்த கல்லாட்டம் இருக்கக்கூடியதான மனசு கூட அதை பார்த்ததுமே ஒரு திரவமானது ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. அதனாலதான் பகவான் கேத பேரு சுந்தரஹா. தமிழ்லயும் அழகர்னு பேர் வச்சிருக்கேன், இதேதான் அவ அப்படி அப்படி அழகர். இந்த அழகர் என்ன அழகுன்னு என்ன, அதை பார்த்துட்டே இருந்தா மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் தோன்றதோ இல்லையா, அதனால தான் அப்படிப்பட்டவர் ஆகிய சுந்தரஹா விஸ்வாதிசாயி சௌபாகியசாலித்வா. உலகத்துல எல்லாரும் விட மிக சிறந்தது, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு எனக்கூடியதான ஒரு சௌபாகியம் ஒரு ஆனந்தம் அவரிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு சுந்தரம்னு பேர் வச்சிருக்கேன். அத மறுபடியும் அந்த பகவத் விக்கிரகத்தை பார்த்து எத்தனை பேர் ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சிருக்க. அந்த விக்கிரகத்தை பார்த்தா சில பேருக்குத்தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த ஆண்டாளானவள் அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து பார்த்து அவருக்கு மாலையை கொடுக்கணும் மாலையை கொடுக்கணும் தொடுக்கணும் அப்படின்னு அனுபவிச்சாளோ இல்லையா. அதே போலயே லோகத்தில் இருக்கவ அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட எத்தனை பேர், ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாயார் பிறந்திருக்காளா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கரடு முரடான மனசு இருக்கக்கூடியதான ராட்சாலும் அவளை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிட்டாளா. அந்தம்மா பிறக்கிற காலத்திலேயே கையில மாலையோட பிறந்திருக்கா. உலகத்தில் இருக்கிற எல்லா குணங்களோடையும் உயர்ந்ததான குணங்கள் யார் இடத்துல இருக்கோ என்று பார்த்து பார்த்து தேடி தேடி சில பேருக்கு சில குணம் இருக்கு, சில பேருக்கு சில தோஷம் இருக்கு. உலகத்தை அழிக்கக்கூடியதான குணம் இருக்கு, தூர்வாசம் இருக்கு. ஆனா என்னன்னா நன்னா இல்லையே, அழிக்கத்தானே அழிப்பார் அப்படின்னு விஸ்வாமித்திரரை பார்த்தாராம். எல்லாம் நன்னா தான் இருக்கு, கோபம் இருக்கு, என்ன பண்ண முடியும். இப்படி ஒவ்வொருத்தரா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்த கடைசியில் என்ன, சர்வ கல்பனா அதிஷ்டானமாக மகாவிஷ்ணு கடைசியில் என்ன, வவ்ரே குணம் சர்வ குண அபிராமம் அப்படின்னு சர்வ குணங்களும் சமஸ்த கல்யாண குணங்களும் எங்க இருக்கோ அந்த மகாவிஷ்ணுடத்துல போட்டா மாலையை போட்டா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதே விதமாக யாரை பார்த்த மாத்திரத்தினால எல்லோருடைய மனசும் திரவிக்கிறதோ, எல்லோரும் அழகா இருக்க அதையே பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அதுதான் சௌந்தர்யம். அப்படிப்பட்டதான சௌந்தர்யம் அம்பாடுறது இருக்கு. ஆகையால் அம்பாளுக்கு மகா லாவண்ய சேவதிஹி, லாவண்யம் அத உப்பு போட்டு சாப்பிட்டா லாவண்யம் வரும். இந்த தோல்ல பாருங்க அது மினுமினுப்பு வரும், கொஞ்சம் உப்பு இருக்கணும். இப்பதான் டாக்டர் என்ன சொல்ல, உப்பே போட்டுக்காதுங்க பிபி வரும்னா. கடைகள தோலெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு அது ஒன்றும் உபயோகம் இல்லாமல் போறது, பார்க்கறதுக்கு அழகா இல்லை. லாவண்யம் கொஞ்சம் லவணம் இருக்கணும், அதுதான் லாவண்யம்னு பேர். அந்த தோல்லையும் பார்க்கறப்போ மனசு கூட சந்தோஷம் ஏற்படணும் அப்படி. எல்லா லாவண்யம் ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அகரம் மதுரம் மதுராதிபதே சகலம் மதுரம். அந்த கிருஷ்ணனை பார்த்தீங்களே ஆனால் ஒவ்வொரு அங்கமும் மதுரம்னு சொல்லிடும் இல்லையா, அதான் இங்க சொல்றது. உந்தஹர் சுந்தர விஸ்வாதிசய சௌபாகியசாலித்வா சுஷ்டு உணர்த்தி இது சுந்தா. அடுத்த நம்ம சுந்தா சுஷ்டு உணர்த்தி உந்தி கிளேதனே இது ஜாதோஹோ பசாத்யத். யாரை பார்த்த மாத்திரத்தினால எல்லோருடைய மனசும் திரவிக்கிறதோ, எல்லோருடைய மனசும் அங்கே போய் ஒட்டுகிறதோ, எல்லோருடைய மனசும் அதை விட்டு மறுபடியும் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும் என்று தோணலையோ, அது ஆர்திரி பாவத்திய வாசகா கருணாகரஹா இத்யர்த்தா. இது எப்படி தெரியுது சார், உங்களை பார்த்து நீங்க ஒருத்தரை பார்த்ததுமே அவளுக்கு உங்களை பிடிக்கணுமே ஆனால் உங்கள இடத்துல என்ன இருக்கணும், அது கருணை இருக்கணும், அவன் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த எண்ணம் உங்களிடத்துல இருந்தால் உங்களை கண்டா எல்லாரும் ஓஹோன்னு சொல்ல. முக்கியமா நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும். அழகுன்னா மேக்கப் போட்டுக்கிறது இல்ல, போட்டு மறுபடியும் ராத்திரி கலச்சு பண்ணும். எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, விவகாரம் என்ன இது பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க மனசுல எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும் ஆனந்தமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு நினைச்சலையானால் உங்களை கண்டாலே லோகம் சந்தோஷமா அலையும். ஆகையால் கருணா கரஹா இத்யர்த்தா புருஷோதராதித்வாத் பரரூபத்வம். இது என்ன, இது வந்து உந்தி கிளேதனே இருக்க சுந்தான்னு பின்னால வருது, உந்தின்னு உந்தரகான்னு தானே வரணும், சுந்தி உந்தின்னு சொல்றேன், அது என்னன்னு புருஷோதராதி கணத்தினால வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரத்னநாபா, இங்க ரத்னம்னு சொன்னா லட்சணையா ரத்னம் கொடுக்கக்கூடியதான ஒளியை சொல்றது. இந்த ரத்னம் இருக்க அது தானா ஒழிக்கும், எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும். கவிகள்லாம் சொல்லும் பொழுது பழைய நாள்ல இந்த தீபத்தெல்லாம் போட மாட்டலாம், அங்கங்க ஒரு ரத்னத்தை செதுக்கி வச்சிடலாம் ராஜாஸ்தானத்துல. அப்ப என்ன அந்த லைட் போடாமலே தானே இருந்துட்டு இருக்கும். அப்படி எல்லாம் ராஜாக்கள் அனுபவிச்சிருக்கா, நமக்குதான் அனுபவம், வாழ்க்கை அனுபவிக்க தெரியல நமக்கு. இந்த டைல்ஸ் போட்டு போடுறது நல்லதான் இருக்குன்னு அதை தினந்தோறும் மெயின்டைன் பண்றதுக்குள்ள டெய்லி தொடக்கணுங்கிறோம். பழைய நாள்ல எப்படி இருந்தோம் பார்த்தீங்களா, சிம்பிளா தான் இருந்தோம், மண் தரையா தான் இருந்தது, அதுல வெறும் இந்த பசுமாட்டு சாணம் வச்சு தொடச்சிட்டு இருந்தா, அவ துணியெல்லாம் வேஸ்டா இல்லையே, வெள்ளை வெள்ளையா கட்டிட்டு இருந்தா. இவாளுக்கு இன்னும் ஒரு விவகாரம், அந்த டைல்ஸ் போடுறான் அதை மெயின்டைன் பண்றது டெய்லி தொடக்கணும், ஈரமானதுன்னு தெரியாதுன்னா காலை வச்சு கீழே விழுந்துடுறான், ஓஹோன்னு அவஸ்தப்படுறான். அதோட இல்ல 4 வருஷம் எடுத்துன்னு மறுபடியும் டைல மாத்தணும், இப்படி எல்லாம் விவகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. ஆனா இவ இங்க எப்படின்னு அந்த ரத்னங்களை அப்படியே சகோதரத்துல அப்படியே செதுக்கி வச்சிருந்துருக்கா, அது பாட்டுக்கு சர்வதா சர்வகாலம் ஒளிச்சுட்டே இருக்கும், அந்த பிரகாசமானது எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டதான ரத்னம் இருக்க பத்தல அந்த ரத்னநாபா ரத்னவத் சுந்தரநாபிஹி அச்ச, அவருடைய நாபி அந்த ரத்னம் எப்படி இருக்கோ அப்படி பிரகாசிக்கிறது. ஆனால் அவருக்கு ரத்னநாபா அதை பிரகாசிக்கிறது. ஒரு வஸ்து பிரகாசிக்கிறதுனா என்னன்னு அது பாக்குறதுக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்குங்கிற அர்த்தம் லோகத்துல எடுத்துட்டு இருக்கா. பிரகாசம் அது பிரகாசம் இல்ல, பிரகாசம்னு சொன்னோம்னா அதுல இருந்து உயர்ந்ததான ஒரு பொருளாக உண்டாகிறது, அது இன்னொரு உயர்ந்ததான ஒரு பொருளைக்கு காரணமாக இருக்கு, அதான் பிரகாசம். அவருக்கு என்ன சார் ஆனந்தமா இருக்கார் பிரகாசமா இருக்காருன்னு அர்த்தம், அவளுக்கு பிறந்த குழந்தைகளானவள் நல்ல வாழா இருந்துட்டு இருக்கா. நம்ம நாட்டுல எப்படி இருக்கடா, நாம் சௌக்கியமா இருந்தா போறாது, நம்ம குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கும், அவளும் நல்ல வழியில இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அவள் ஏதோ நிறைய சம்பாதிக்கிறான் சார், அது கணக்கு இல்ல, நல்ல வழியில இருக்கான், ஒரு குட் சிட்டிசனா இருந்துட்டு இருக்கான். அதே போலயே இவருடைய நாதிக்கு பிரபாவம் என்னன்னு அதுல இருந்து முளைச்சாரியா பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமோ, நான் எப்பொழுதும் 4 முகங்கள்னால 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கார். இதை விட நல்ல குணம் என்ன, உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பெயர்களும் படைச்சுட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு நாபி மட்டும் நன்னா இருக்க சார், சுலோச்சனா அழகான கண்களை உடையவர். இந்த கண் இருக்க பத்தில அதான் இந்த மனுஷனுடைய மனோபாவத்தை சொல்றது. ஒரு சாதாரணமாக ஒரு வியக்தியை பார்த்த மாத்திரத்தினால அவர் எப்படிப்பட்டவன் அவளுடைய கண்ணை பார்த்தாலே தெரியும், அந்த முகம் தெரியும். முதல்ல கண்ணை நான் நன்னா காட்டி கொடுக்கணும், சந்தோஷமா இருக்காரா, துன்பத்தோட இருக்காரா, ஏமாத்துறவரா? சில பேர் பாக்குறதுக்கு நன்னா இருப்பார், ஆனா விவகாரம் பண்ண நன்னா ஏமாத்துவா. அவள்கிட்ட தன் காரியத்தை சாதிச்சுட்டு இன்னொருத்தர் அப்படியே கீழே தள்ளிப்படுவா. இதெல்லாம் அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரியலையே சார்னார். உங்களுக்கு தெரியலையேன்னு கொஞ்சம் அனுபவம் வந்தா தெரியும். உங்களுக்கு ஒண்ணு இல்லை, அதை கண்டுபிடிச்சு விடுவா. விவகாரம் முழுக்க கண்ணு சிவப்பு, கடைசியில சிவப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உத்தம புருஷா கருணாகராளா. அந்த கண்ணானது பார்க்கும் பொழுது நேரா பார்க்கணும். சில பேர் உங்களை பாக்குறா போல அங்கே பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் ஏமாத்துற விவகாரம். அது சாதாரணமா நம்ம பார்க்கலாம், ஒரு சந்தர்ப்பத்துல பார்ப்பான்னு வச்சுங்களேன். ஆனா ஜெனரலா ஒரு மனுஷன் சாதாரணமாக இருந்தானே ஆனால் கண்களாக அவருடைய உள்ளத்தை காட்டி கொடுக்கும். அப்படி சுலோச்சனா, அழகான கண்களை உடையவர், எப்பொழுதும் கருணாரசத்தோட இல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான கண்களை உடையவர். இது ரொம்ப முக்கியம். அந்த கண் இருக்க அந்த தாமர கண்ணன் பத்மலோச்சனா நம பங்கஜனா பாயா நமஸ்தே பங்கஜங்கிறையே குந்தி ஜீவி சொல்லிட்டு ஏன் அந்த கிருஷ்ணன் அப்படி அர்த்தப்பட்டு அந்த கிருஷ்ணனை சர்வதா நமக்கு தெரியல. பாரதத்துல குந்தி தேவி ஒண்ணு, அதே போலயே பீஷ்மருள் அவளுடைய பக்தி தெரியல. நீர் பாட்டுக்கு நீங்க பாகவத மூலத்தை படிச்சுட்டே இருந்தா எங்கேயாவது பீஷ்மர் கிருஷ்ணனை அவர் ரொம்ப உயர்ந்ததாக நினைச்சதாக எங்கேயாவது போட்டிருக்காரோ? இல்ல, அவர் கீழே விழுந்தார், சர்வதர்பத்துல படுத்துட்டு இருக்கார். அப்பொழுது கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் தர்மராஜா வந்து கேக்குற என்ன ஆச்சுன்னு, இந்த நாட்டுல பாப்புலேஷன் என்ன தெரியுமோ, நான் 10 பேர் தான் ஆம்பளைகள் இருக்கா பாருங்க, இது எல்லாரும் கொல்லப்பட்டா விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் இருக்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் இருந்துட்டு இருக்கா, ஆனா அத்தனை பேரும் சோகத்துல நிமக்னங்களா இருந்துட்டு இருக்கா. ஏ எல்லாரையும் கொண்டுபிட்டு யானைகள், 100,000 யானைகள், 200,000 குதிரைகள் போயாச்சு, 18,000 சைனைகள் போயாச்சு. என்ன பண்ணுவார் இத்தனை வரைக்கும்? இது வரைக்கும் அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது, நான் ராஜா ஆகணும். அந்த ஒரு அகங்காரம் இருந்தது. அகங்காரம் என்ன? ஐ ஷுட் பிகம் தி எம்பரர். அது வந்த பிறகு மனுஷனுடைய சிரமம் பாருங்க, ஒன்னு வேணும் வேணும்னு எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்க்கிற பதியம் தான் அது வேணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர அதனுடைய விளைவுகள் தெரியல. ஆனா அது வந்த பிறகு மனசுக்கு கவலை வந்தாச்சு. இத்தனை பேர் கவலைக்கும் இத்தனை பேர் துன்பத்துக்கும் காரணம் நான் தானே, எனக்கு இருந்ததான இந்த ஒரு எண்ணம் தானே, நான் ராஜாவா ஆகணும்னு நினைச்சேன். இப்ப எந்த ராஜாவா இருப்பேன் நான்? யாருக்கு ராஜாவா இருப்பேன்? மனுஷாலே இல்லையே, சைன்யம் எல்லாம் ஒண்ணும் இல்லையே, உலகம் முழுக்க நாட்டை எக்காரமே ஷேட்டர் ஆயிடுச்சே, திருப்பி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் போல இருக்க, ஒண்ணுமே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை அனுபவிச்சு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஓடி வர வரும்பொழுது பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா என்ன வேணும் அப்படிங்கிற, மனசுக்கு கவலையா இருக்கு, என் மனசு நிக்க மாட்டேங்கிறது, என்னமோ பண்ணி பார்த்தேன், இத்தனைக்கும் நான் பெரிய தப்பு பண்ணினேன்னு இப்பத்தான் தோன்றது. தப்பு பண்ணி அதனுடைய விளைவுகள்லாம் ஆயே இப்பத்தான் தோன்றது, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற கிருஷ்ணன். இந்த பகவான் இடத்துல இருக்கக்கூடியதான பக்தியானது என்ன பண்ணினார் பகவான்? நான் சொல்லலப்பா, என்ன பீஷ்மரிட்ட அழைச்சுன்னு போறேன் அவர் சொல்லுவார். அப்ப அந்த பீஷ்மர் இடத்துல பகவானுக்கு எவ்வளவு ஒரு அபிமானம் இருந்தது எப்படி சொல்ற? அப்புறம் கேக்குற, நன்னா இருக்கு கிருஷ்ணா, ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு, என் தம்பிக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் பகவத்கீதையில், எனக்கு உபதேசம் பண்ணப்படாத, என் தம்பிக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் அர்ஜுனனுக்கு, அப்புறம் ஆனந்தமாக இல்லாத மனசாந்தி அடைஞ்சு யுத்தத்தை பண்ணிருக்கேன், இப்ப சௌக்கியமா இருக்கான், என்ன என்ன மட்டும் உபதேசமே பண்ண மாட்டேங்கிறோம், யார்ட்டையோ அழைச்சல் போறேன்னு சொல்றேன், இது என்ன நியாயம்? நான் தான் உங்களுடைய பக்தன் இல்லவர் பகவான் சொல்ற, ரொம்ப சந்தோஷமாப்பா. உமக்கு இது வரைக்கும் ஒரு அகங்காரம் இருந்தது, என்ன அகங்காரம் இருந்தது? நான் ராஜாவா இருக்கணும், நான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா பண்ணேன். ஆனா அர்ஜுனன் அப்படி இல்லையே, என்ன சிஷ்யத்தேகம் சாதி மாம்பாம் பிரபன்னம், நான் உங்களுடைய சிஷ்யன், நீங்க எப்படியாவது பண்ணுங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சரணாகதி அடைந்தான். அதே போலயே பகவான் என்ன பண்ணார் தெரியுமோ, நான் 18 அத்தியாயம் சொல்லிவிட்டு சர்வ தர்மான் பரிச்சேஜ மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொன்ன பிறகும் இத்தனையும் நான் சொன்னேன், எதேச்சி தட்டா குரு, கடைசியில 18 அத்தியாயத்துல நான் எல்லாம் சொல்லிட்டேப்பா, உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணுனர். அவர் என்ன சொன்னார், கரிஷ்யே வசனம் தவா, இது தர்மமா இது அதர்மமா, இது நல்லதா இது கெட்டதா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீர் சொன்னீர் நான் பண்றேன். அந்த ஒரு சரணாகதி பண்ணா உங்க தம்பி நீர் பண்ணீரா வாங்கோன்ட்டு அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்றதும் தர்மராஜ். அதனால பெரியவாளா இருந்தா உயர்ந்தவாளா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. சின்னவாளா இருந்தாலும் நல்ல குணம் வரலாம். அவாவாளுடைய மனப்பான் அழைச்சு போறார் பீஷ்மாச்சாரியார். ஒரு மாசம் பாடம் நடத்தினார். இது அது கிடையாது, வேதத்தில் இருக்கிற தர்மங்கள்லாம் சொல்ற அத்தனை தர்மங்களும் சொல்லி, ஸ்திரீ தர்மங்கள் என்ன வர்ணாசிரம தர்மங்கள் என்ன அத்தனை தர்மங்களும் சொன்னவர். கடைசியில இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னாச்சு, இமேகம் தெய்வதம் லோகே, நம்ம விட்டு தான் இருக்கோம் அங்கே ஓடி போல, அது ஞாபகம் வச்சுட்டோம், இமேகம் தெய்வதம் லோகே தெரியாதா, சாஸ்திரங்கள் நான் வாசித்தவர். இவர் அவரை கேட்கிறார், அவர் சொல்றார், தவ கக்கிம் எத்தமனுத்தமம் சமாதா, கிமேகம் தெய்வத்தம்னு கேட்டேள், கஹான்னு பதில் சொல்ற, கஹான்னா ஏகஹான்னு அர்த்தம். ஏன்னா நாமாவளி சொல்ற காலத்துல கஹான்னு சொன்னா காய நமஹான்னு சொல்லணும், ராமசப்தம் மாதிரி கஹாயான என்ன சொல்லணும், காய நமஹா சொல்லணும், அகாராந்த புல்லிங்க சப்தம் கஷ்டம், அதனால ராமாயா மாதிரி காயான்னு சொல்லணும், நீங்க கஸ்மை நமஹா அப்படின்னு சர்வநாம சப்தம் மாதிரி சொல்ற சார். ஏன் சார், அந்த கா இல்ல சார், அது ஏகா, ஏகான்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏ போயிடுது. சோ விவகாரம் என்னடா, காய நமஹாங்கிறது கஸ்மை நமஹா ஏகஸ்மை நமஹா. சோ கேள்வி என்ன, கிம் ஏகம் தெய்வதம் லோகே, சமாதானம் என்ன, ஏகா. இதை விட வேற அத்வைதம் என்ன, யோகம் என்ன, அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம்னு சொல்லி அவருக்கு அத்தனை விதமாக அத்தனையும் சொல்லி கொடுக்கிறார். அத்தனையும் சொல்லி கொடுத்ததான அவர் அந்த பீஷ்மாச்சாரியருடைய பக்தி இவ்வளவு இருக்கான்னு அப்புறம் தெரிஞ்சுட்டாரா. அந்த பீஷ்மாச்சாரியர் இதை சொல்லிவிட்டு சஹசிரபாணி ரக்ஷோப்யஹ அப்படின்னு சொல்லி அத்தனை சொல்லி முடிச்ச, ரதாங்கபாணி ரக்ஷோப்யஹ சர்வ பிரஹரணாயுத அப்படின்னு விழுந்தார். சர்வ பிரஹரணாயுதவோ நம இது சொன்னாரோ இல்லையா, அவருடைய இதயத்திலிருந்து ஜோதிஷ வெளியில கிளம்பி பகவான் கிருஷ்ண பரமாத்மான பாதங்களை போய் சேர்ந்தது. அப்ப நினைக்கிறார், இவ்வளவு பெரியவரா எங்க தாத்தா, அவர் இருக்கிற பதியம் தான் அவருடைய மதிப்பு தெரியல, விவகாரம் முழுக்க இவ்வளவு பெரியவரா அவர், நான் யாரும் இந்த கிருஷ்ணன் உயர்ந்தவர்னு நினைச்சாரோ அந்த கிருஷ்ணனுடைய பாதபத்மங்களை போய் அவருடைய ஸ்வரூபம் சேர்ந்தது ஜீவன் சேர்றாருன்னா இவ்வளவு பெரியவரா இருந்தாரு எப்படின்னு உனக்கு தெரியாதப்ப. அவர் சின்ன வயசுல இருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்ன இருந்து என்ன ஆராதிக்கிற, நான் பிறந்த க்ஷணத்துல இருந்து ஒரு க்ஷணம் விடாம ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அப்படி ஆராதனும், இன்னொருத்தருக்கு தெரியாது, நமக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, நான் பேர்ல போட்டுக்கிறோம், இந்த உபாசகன் அனுமதி உபாசகன் லெட்டர் ரைட்ல டைட்டில் இதுக்குன்னு அனுமதிக்கு தெரியாதோ நீ உபாசிக்கிறேன்னு. அந்த சில ஜோசியருடைய லெட்டர் ரைட் எல்லாம் பார்த்தா தெரியும், எனக்கு ஒண்ணும் புரியல, நீ ரூபா இருக்குன்னு அவருக்கு ஏன் தெரியணும்னு அனுமதிக்கு தெரிஞ்சே போறாதோ போட்டு இருக்காரு. ஏன்னா அது ஊர்ல இருக்கிறவா தெரிஞ்சுக்கணும்னு அதைப்ப, நீங்க பண்ணக்கூடியதான செயல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போறோம், வேற யாருக்கும் தெரிய வேண்டியது, பகவானுக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்க இதயத்துக்குள்ளதான் அவர் இருக்கார், அவருடைய சுரப்பம் தானா தெரிஞ்சுப்பார். உங்க குருவுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணிருக்கேன், என்ன முன்னுக்கு வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கலாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது அவருக்கு தெரியும், அவருக்கு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. விவகாரம் என்னன்னா லோகத்துல இருந்தே போயிட்டு இருக்கேன். ஆகையால் அப்படி அந்த அழகான கண்களை ரசித்தவள் குப்தி தேவி. அதனால்தான் குப்தி தேவி கவலை வரும்பொழுது எல்லாரும் ஆகியாச்சு, நான் போயிட்டு வரேன், கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் நடந்து போச்சு, யுத்தம் ஆச்சு, தர்மராஜா பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், இதெல்லாம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் என் காரியம் முடிஞ்சது, எங்க அதுக்கு நான் போகணும்ப்பா அப்படின்னு கேட்கிற தர்மபுத்திரர் சொன்னார், நீங்க போகணும்னு எங்க உயிர் இருக்காதே, நீங்க போகணும்னு சொல்றீங்களே பீமசன், ஆஹா போகப்படாதுன்னு தைரியமா பேசினார். அர்ஜுனன் சொன்னார், நீங்க எப்படி நமஸ்காரம் பண்றீங்களோ அப்படி ஆனா பொண்ணு, நீங்க எங்க இருந்தாலும் எங்க மனசுல இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் நக்லதாரர் வேற என்ன பண்றதுன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டார். திரௌபதி கேட்டாளா, திரௌபதி சொன்னா போயிட்டு வாங்கோ, ஆனா எனக்கு தெரியும் நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு சாயம் பண்ணுவேன், ஏன்னா அந்த துர்ஷாசனுடைய புடவை குடிச்சு இழுக்கிற காலத்துல அந்த ஊர்ல இருந்து தானே ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஏன் உங்களுக்கு தேச கால பரிச்சேதம் இல்லையா, ஞானி ஆட்டம் பேசினாடா, எல்லாரும் மேய்ச்சினார் குந்தி அம்மாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி அத்தா போயிட்டு வரேன்னு. அப்ப சொன்னாலாம் இந்த போயிட்டு வரேன் இட்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனா ஒரு வரம் கேட்டேன், வரத்தை கொடுத்துட்டு போனார். சரி வரம் கொடுங்க அப்படின்னாரு. தத்ர தத்ர ஜகத்பது பவதோ யத்யாத புனர்பவ தர்சனம். எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நாலு ஆபத்தை கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டேன். என்ன இது லோகன் என்கிட்ட ஸ்டாக் இல்லாத பொருளை கேட்கறேன். பகவான்கிட்ட ஆபத்து இருக்குமோ? எந்த ஆபத்து வந்தாலும் அதை போக்கடிக்கிறவர் மனசுல கவலை இல்லை, அவருக்கு நினைச்சா போறோம் எல்லா கவலையும் போயிடும். அப்படிப்பட்டதா இருந்த பரமாத்மா என்ன போய் நீங்க வேணும்னு கேக்குறலம்மா என்ன பண்றதுன்னு. இல்லப்பா, என் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து எனக்கு கஷ்டம் தான் இருந்தது, ஒரு நாள் நான் சுகத்தை அனுபவிக்கல. அப்படிப்பட்டதான எனக்கு இத்தனை நாளா இத்தனை கவலைகள் வந்த பிறகும் ஒரு ஆலம்பனம் என்ன தெரியுமோனா உன்னுடைய நாமத்தான் கிருஷ்ணான்னு நினைச்சிருந்தேன், எல்லா துன்பங்களும் போயிடும். அப்படி இருக்கக்கூடியதான நான் இப்பத்தான் என்ன ஆச்சு தெரியுமோனா, பட்டா விளக்க மாட்டேன்டா எங்க பையன், இனிமேல என் ஆபத்தெல்லாம் விடிஞ்சு போயிடுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் ஒரு பயம் வருது, என்ன உன்னை மறந்துடுவேணும்னு. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் ஒரு சுகம் வந்ததுன்னா பகவான மறந்து விடுவான்னு. கவலை வரும்பொழுதுதான் அனுமார் கோயில சுத்துவான், நீ தெரிஞ்சு அனுமான் அந்த பக்கம் போனாலும் அப்படி பார்த்துட்டு போயிடுவான். லோகத்துல பாத்துன்னு இருக்கா விவகாரம் பொழுக்க அப்படி இல்லை. எனக்கு துன்பத்தையே கொடுங்க, நான் உங்க நினைச்சுட்டே இருக்கேன், உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்ம ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னானா பகவான். சொன்னார் பெட்டி அனந்தமா கையில கொடுத்துட்டு உள்ள போயிட்டேன், நான் போறது என்ன இருக்கேன், இவன்ட்ட எப்படி உனக்கு வரத்தை கொடுத்துட்டு எங்கே போறது, நான் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் அனுப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போனான்னு வச்சுக்கினேன். ஏன்னா நீங்க எவ்வளவு பக்தாளா இருக்காளோ, உங்க மாதிரி பக்தாளா இருக்களோ ருக்மிணி அம்மா அங்க இருக்கா, சண்டை போட்டு பத்தையை காட்டுற சத்யபாமா அங்க இருந்துட்டு இருக்கா, விவகாரம் சில பேர் சண்டைதான் கொண்டிருப்பா, ஆனா ரொம்ப அபிமானத்தோட இருப்பா. அப்படிப்பட்ட வாழ்லா இருக்கா, நான் போகணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போறான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்லுவதுன்னு குந்தி பக்தியோ பீஷ்மாச்சாரியருடைய பக்தியோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டதான் அந்த பீஷ்மாச்சாரியர் கண்டுபிடிச்சாரா சுலோசனா, அவர் நாம பாருங்க, சோபனம் லோச்சனம் நயனம் ஞானம் வா அத்தியாயி சுலோச்சனா உத்பவ சுந்தர சுந்தா ரத்னநாபுலோச்சனா. அப்படி இருக்கேன் இருக்கு அர்த்தோ வாஜதன சுருங்கி ஜெயந்த சர்வ விஜயே. இப்படிங்கிற ராமாக்கள்